கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓவா குருகுலம் கல்வி ஊடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் தரம்பத்தில் கணித பாடத்தில் சதவீதம் என்ற பாட அலகினை கற்க தயாராக உள்ளோம். அதற்காக நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தின் 14 பாடப்பரப்பு 148 பக்கத்தை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும். சரி மாணவர்களே, சதவீதம் பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு பாடப்பரப்பிற்குள் உட்செல்வோம். அந்த வகையில் முன்பு நாங்கள் கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் தரம் 7 சதவீதம் பற்றி கற்று வருகிறோம். அதனை சற்று ஞாபகப்படுத்துவோம். மாணவர்களே, ஒரு பின்னத்தை அல்லது தசமதானத்தை நாங்கள் எவ்வாறு சதவீதமாக மாற்றுவது பற்றி பார்ப்போம். உதாரணமாக 5:2 என்ற பின்னத்தை நாங்கள் எவ்வாறு சதவீதமாக மாற்றுவது? இதனை நாங்கள் இரு முறைகளில் சதவீதமாக மாற்ற முடியும். முதலாவதாக நாங்கள் இந்த பின்னத்தை பயன்படுத்தி பகுதியின் 100 வரும் வகையில் இதனை நாங்கள் சமவுள பின்னமாக மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் 5 எத்தனையால் பெருக்கும் போது 100 வரும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் அந்த 5 20 பெருக்கும் போது எங்களுக்கு 100 கிடைக்கும். ஆகவே பகுதியினை நாங்கள் 100 மாற்றுவதற்காக எந்த இலக்கத்தால் பெருக்குகின்றோமோ அதே இலக்கத்தால் நாங்கள் தொகுதி எண்ணையும் பெருக்க வேண்டும். ஆகவே பகுதியின் 5:2 பகுதியின் 100 மாற்றுவதற்காக 20 பெருக்கின்றோம். அதே போல் தொகுதி எண்ணையும் 20 பெருக்க வேண்டும். ஆகவே பெருக்கும் போது 100 என்ற பின்னம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 100 என்பதே இங்கு சதவீதமாக காணப்படுகின்றது. ஆகவே 100 இங்கு விடையாக கிடைக்கின்றது, சதவீதம். அதாவது 40%. இதை மற்றொரு முறையில் எங்களால் சதவீதமாக மாற்ற முடியும். இந்த 5:2 என்ற பின்னத்தை 100 பெருக்க வேண்டும். ஆகவே பெருக்கும் போது எங்களுக்கு 5:2 = 100 இவ்வாறு எழுதப்பட வேண்டும். ஆகவே 5 and 100 எங்களால் வகுக்க முடியும். 5 ஐ 5 வகுத்து பாருங்கள், 1. 100 ஐ 5 வகுத்து பார்த்தால் அங்கு 20. ஆகவே 2 times 20 இதனை பெருக்கும் போது எங்களுக்கு 40 கிடைக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் 40% என அழைப்போம். எனவே குறிப்பிட்ட ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது இலகுவான முறை, அந்த குறிப்பிட்ட பின்னத்தை 100 பெருக்குவதாகும். இவ்வாறு பெருக்கும் போது சதவீதமாக மாற்ற முடியும். இதே போன்று 50:3 என்ற பின்னத்தை நீங்கள் சதவீதமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இதற்காக 50:2 = 100 என நீங்கள் எழுதிக் கொள்ளவும். இவ்வாறு எழுதும் போது 50:2 = 100 100 ஐ 50 பிரித்து பாருங்கள். 50 ஐ 50 வகுத்தால் 1, 100 ஐ 50 வகுத்தால் 2. ஆகவே தொகுதி எண்ணில் அங்கு 2 times 2 மீதமாக காணப்படுகின்றது. இதனை பெருக்கும் போது 4 கிடைக்கின்றது. ஆகவே 4% என நாங்கள் கூற முடியும். இது போன்ற சில இலகுவான பின்னங்களை நீங்கள் சதவீதமாக மாற்றி பார்க்க முடியும். அப்போது எங்களுக்கு இந்த பாடல் பரப்புக்கு செல்வதற்கு இலகுவானதாக அமையும். தொடர்ந்து நாங்கள் தரம் 9 சதவீதம் பற்றி கற்றுள்ளோம். இதில் லாப சதவீதம், நட்ட சதவீதம், தரகு சதவீதம், கழிவு சதவீதம் என்பன பற்றி கற்றுள்ளோம். இதில் லாப சதவீதம் எவ்வாறு காண்பது பற்றி பார்ப்போம். உதாரணமாக, ரூபா 50 வாங்கிய ஒரு பொருளை ரூபா 60 விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே எங்களுக்கு அல்லது அந்த வியாபாரிக்கு ஏற்படுவது லாபமா நட்டமா? ஆம், லாபம். ஏன்? நாம் கொள்வனவு செய்யும் விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வோமானால் எங்களுக்கு லாபமே கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? ரூபா 10 ஆகும். லாப சதவீதம் காண்பதற்கு எங்களுக்கு லாபம் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு இதனூடாக லாபமாக ரூபா 10 கிடைக்கின்றது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த அந்த லாபத்தை கொள்வினையில் பின்னமாக நாங்கள் எழுத வேண்டும். கொள்விலையின் பின்னமாக நாங்கள் எழுதப்பட வேண்டும். ஆகவே எழுதும் போது நாங்கள் கொள்வனவு செய்த விலை 50, ஆகையால் 50 என்ற பின்னத்தை எழுத வேண்டும். போது அந்த பின்னத்தை 100 பெருக்குவோமானால் எங்களுக்கு அதன் லாப சதவீதம் கிடைக்கும். 50 என்ற பின்னத்தை 100 பெருக்குவோமானால் எங்களுக்கு லாப சதவீதம் கிடைக்கும். இதற்காக நாங்கள் 50 வகுத்து பார்ப்போம். 1, 100 வகுத்தால் 2. எனவே 100 50 வகுக்கும் போது 2 கிடைக்கின்றது. தொகுதியனில் மீதமாக இருக்கின்றது 10 × 2. ஆகவே 10 × 2 பெருக்கும் போது எங்களுக்கு 20 கிடைக்கின்றது. ஆகவே இதன் லாப சதவீதம் 20% ஆகும். லாப சதவீதம் கேட்கப்படும் போது நாங்கள் லாபத்தை பின்னமாக எழுத வேண்டும், கொள்விலையின் பின்னமாக எழுத வேண்டும். அதே போல்தான் நட்ட சதவீதம் கேட்கப்படும் போது நட்டத்தையும் நாங்கள் பின்னமாக எழுத வேண்டும். எந்த சதவீதம் உங்களுக்கு கேட்கப்படுகின்றதோ அந்த அதற்குரிய பின்னத்தை நாங்கள் முதலில் எழுத வேண்டும். எழுதிய பின் அந்த பின்னத்தை 100 பெருக்குவோமானால் எங்களுக்கு இலகுவாக சதவீதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நட்ட சதவீதத்தை பார்ப்போம். ரூபா 200 வாங்கிய பொருளை ரூபா 170 விற்பனை செய்யப்படுகின்றது. இதனூடாக லாபம் ஏற்பட்டிருக்குமா அல்லது நட்டம் ஏற்பட்டிருக்குமா கூறுங்கள் மாணவர்களே. ஆம், நட்டம். எவ்வாறு நட்டம் ஏற்பட்டது என கண்டீர்கள் மாணவர்கள்? ஆம், அதாவது கொள்விலையிலும் குறைவாக விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றபடியால் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் காணும்போது கொள்விலையிலிருந்து விற்ற விலையை கழிப்போம். கொள்விலை எவ்வளவு? 200 ரூபாய். விற்ற விலை எவ்வளவு? 170 ரூபாய். ஆகவே கழிக்கும் போது எங்களுக்கு நட்டமாக ரூபா 30 ஏற்படுகின்றது. இப்போது நாங்கள் நட்டத்தை கண்டுள்ளோம். இப்ப நட்டத்தை நாங்கள் பின்னமாக எழுதி கொள்வோம். எவ்வாறு பின்னமாக எழுதுவது? ஒரு நட்டமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம். பின்னமாக எழுதும் போது கொள்விலை பகுதி எண்ணாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே இங்கு கொள்விலை ரூபாய் 200. இதனை நாங்கள் பின்னமாக எழுதும் போது 200 = 30. பின்னமாக எழுதும் போது 200 = 30. ஆகவே நாங்கள் நட்டத்தை பின்னமாக எழுதியுள்ளோம். அடுத்ததாக நட்ட சதவீதம் கணிக்கப்பட வேண்டும். நட்ட சதவீதம் கணிக்கப்படும் போது நாங்கள் குறிப்பிட்ட அந்த நட்டத்துக்குரிய பின்னத்தை நூறால் பெருக்க வேண்டும். ஆகவே பெருக்கும் போது இன்னமாக எழுதியதை சுருக்குவோம். 200 நூறால் வகுத்தால் 2, 100 நூறால் வகுக்கும் போது 1 கிடைக்கும். பின்னர் பகுதியின் 2 மீதமாக காணப்படுகின்றபடியால் அந்த 2 2 வகுப்போம், 1 மேலே உள்ள 30 ரூபாய் 30 2 வகுத்து காட்டுவோம். காட்டும்போது எங்களுக்கு 15 கிடைக்கின்றது. ஆகவே நட்ட சதவீதம் 15 ஆகும். இவ்வாறே நாங்கள் ஒவ்வொரு சதவீதமும் காணும்போது எந்த சதவீதம் கேட்கப்படுகின்றதோ, எதன் சதவீதம் கேட்கப்படுகின்றதோ அதனை நாங்கள் பின்னமாக எழுதப்பட வேண்டும். இது கட்டாயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். லாப சதவீதம் கேட்கப்படும் போது கிடைத்த லாபத்தை கொள்விலையின் பின்னமாக எழுதப்பட வேண்டும். அதே போன்று நட்ட சதவீதம் கேட்கப்படும் இடத்து நட்டத்துக்குரிய பின்னமாக கொள்விலையில் நட்டத்தை எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுதிய பின்னர் நாங்கள் அந்த பின்னத்தை 100 பெருக்குவோமானால் எங்களுக்கு சதவீதம் பெற்றுக்கொள்வது இலகுவானதாக இருக்கும். அதே போன்று கழிவு சதவீதம் கேட்கப்படலாம். ரூபாய் 1000 கொள்வனவு செய்த ஒரு பொருளை ரூபாய் 800 விற்பனை செய்யப்படுகின்றது, இனி கழிவு சதவீதம் யாது? மீண்டும் வாசிக்கின்றேன். ரூபாய் 1000 கொள்வனவு செய்த பொருளை ரூபாய் 800 விற்பனை செய்யப்படுகின்றது, எனின் கழிவு சதவீதம் யாது? இப்போது நாங்கள் கழிவு சதவீதம் எவ்வாறு காண்பது? இதற்கு எங்களுக்கு தேவையானது கழிவு தொகையை முதலாவதாக நாங்கள் காண வேண்டும். அதற்காக கொள்வினையிலிருந்து விற்ற விலையை கழிக்க வேண்டும். இவ்வாறு கழிக்கும் போது எங்களுக்கு ரூபாய் 200 கிடைக்கின்றது. அதாவது 1000 கழிக்க வேண்டும், ரூபாய் 800 கழிக்கும் போது எங்களுக்கு ரூபாய் 200 கிடைக்கின்றது. எனவே இதுவே கழிவு தொகை. அடுத்த வினா, கழிவு சதவீதம் கேட்கப்படுகின்றது என வைத்துக் கொள்வோம். இதற்கு நாங்கள் கழிவு தொகைக்குரிய பின்னத்தை முதலாவது நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே கழிவு தொகைக்குரிய பின்னம் 1200. இப்போது நாங்கள் கழிவு சதவீதத்துக்கு செல்வோம். ஆகவே கழிவு சதவீதம் சமன் 1200 தர 100. இவ்வாறு எழுதிய பின்னர் நாங்கள் இப்போது சுருக்குவோம். 1000 சுருக்கினால் அதாவது வகுக்கும் போது 10. தொகுதியனில் எவேனும் ஒரு இலக்கத்தை நாங்கள் 100 பிரிக்க வேண்டும். ஆகவே 100 வகுத்தால் 1. மீதமாக பகுதி எண்ணில் 10 காணப்படுகின்றது. ஆகவே 10 10 வகுத்தால் 1, 200 10 வகுத்தால் 20. ஆகவே 20%. இதுவரையும் மாணவர்களே, நாங்கள் எவ்வாறு சதவீதமாக மாற்றுவது, சதவீதத்தை எவ்வாறு கணிப்பது என்பது பற்றி பார்த்தோம். அதாவது லாப சதவீதம் எவ்வாறு கணிப்பது, நட்ட சதவீதம் எவ்வாறு கணிப்பது, கழிவு சதவீதம் எவ்வாறு கணிப்பது என நாங்கள் இவ்வாறான பல வினா பயிற்சிகளை பார்த்தோம். ஆகவே எந்த ஒரு சதவீதம் கேட்கப்படும் போது அதுக்குரிய பின்னத்தை நாங்கள் முதலாவது எழுதி கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, இப்போது நாங்கள் சதவீதம் கொடுக்கப்படும் போது, அதாவது சதவீதம் தரப்படும் இடத்து அந்த சதவீதத்திற்குரிய பெறுமதியை எவ்வாறு கணிப்பது, அந்த சதவீதத்திற்குரிய பெறுமதியை எவ்வாறு பார்ப்பது பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக ரூபாய் 500 வாங்கிய பொருளை 8% லாபம் வைத்து விற்பனை செய்யப்படுகின்றது, இனி இதில் முதலாவது வினாவாக லாபம் எவ்வளவு, இரண்டாவது வினா விற்ற விலை யாது, இவ்வாறு வினாவலாம். ஆகவே இதற்கு முதலாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். லாபத்தை காண்போம். ஆகவே லாபத்தை காண்பதற்காக லாபம் சமன் பெறுமதி தர 100%, 100%. ஆகவே சதவீதம் என்பது 100 அதனை குறிப்பிடப்பட வேண்டும். குறிப்பிட்ட 8% என்பதை நாங்கள் பின்னமாக எழுதினால் 100 இல் 8. சதவீதத்தை பின்னமாக எழுதும் போது 100 இல் 8 என நாங்கள் எழுதப்பட வேண்டும். அதாவது அதன் அர்த்தம், 100 ரூபாவிற்கு வாங்கிய ஒரு பொருளை ரூபாய் 108க்கு விற்பனை செய்ய வேண்டும். 100க்கு வாங்கிய பொருளை ரூபாய் 108க்கு விற்பனை செய்ய வேண்டும். இதுவே அதன் அர்த்தம். ஆகவே 500க்கு வாங்கிய பொருளை எவ்விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும்? ஆகவே இதை நாங்கள் மன கணக்கு ரீதியில் செய்வோமானால் 100 ரூபாவிற்கு 8 ரூபாய், 200 ரூபாவிற்கு 16, இவ்வாறு எங்களால் பிரித்து செல்ல இலகுவானதாக இருக்கும். அதாவது 500 ரூபாவில் 100 100ஆக எத்தனை எடுக்க முடியும்? 500 ரூபாவில் 100 ரூபாய் 100 ரூபாவாக பிரித்து வைத்தால் எத்தனை 100 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும்? 5. ஆகவே அந்த 5ஐ 8ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு 40 கிடைக்கும். இதுவே எங்களுக்குரிய லாபமாக இருக்கும். இதனை நாங்கள் செய்வது எவ்வாறு பற்றி பார்ப்போம். ஆகவே லாபம் சமன் குறிப்பிட்ட 500 ரூபாவிற்கு நாங்கள் காண வேண்டும். ஆகவே லாபம் சமன் பெறுமதி தர 100% என்ற அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இப்போது நாங்கள் அங்கு பிரதியீடு செய்து விடையை கணிப்போம். பெறுமதி 500 தர 100 அதன் குறிப்பிட்ட 100%. ஆகவே 100 இல் 8, 500 தர 100 இல் 8. இப்போது 100 ஐ 100ஆல் வகுத்தால் 1, 500 ஐ 100ஆல் வகுத்தால் 5. 100 ஐ 100ஆல் வகுத்தால் 1, 500 ஐ 100ஆல் வகுத்தால் 5. ஆகவே 5 தர 8, 40 ரூபாய். ஆகவே எங்களுக்கு லாபமாக ரூபாய் 40 கிடைக்கும். ஆகவே இரண்டாவது வினா, விற்ற விலை அது. விற்ற விலை காணும் போது கொள்விலையுடன் கிடைத்த லாபத்தை கூட்ட வேண்டும். ஆகவே கொள்விலை ரூபாய் 500, அதனுடன் கூட்ட வேண்டிய பெறுமானம் எங்களுக்கு கிடைக்கும் லாபம். ஆகவே ரூபாய் 40. ஆகவே சேர்க்கும் போது 540 ரூபாய் விற்ற விலையாக காணப்படும். இவ்வாறே நட்ட சதவீதம் தரப்படும் போது அதிலிருந்து நாங்கள் நட்ட தொகை எவ்வளவு என கணிக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் விற்ற விலையையும் காண வேண்டும். உதாரணமாக ரூபாய் 300க்கு வாங்கிய ஒரு பொருளை 5% நட்டம் வைத்து விற்பனை செய்யப்படுகின்றது எனின், முதலாவது வினா, நட்டம் எவ்வளவு? ஆகவே நட்டத்தை நாங்கள் காண்பதற்காக முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது நட்டம் சமன் பெறுமதி தர 100%. நட்ட சதவீதம் சமன் பெறுமதி தர 100%. இப்போது நாங்கள் பிரதிரி செய்வோமானால் பெறுமதி எவ்வளவு? ரூபாய் 300 தர 5% என்பதை நாங்கள் பின்னமாக எழுதும்போது 100 இல் 5, அதாவது 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் ரூபாய் 300க்கு எவ்வளவு நட்டம் ஏற்படும்? இதனை நாங்கள் தீர்ப்போமானால் 100ஐ 100ஆல் வகுத்தால் 1 எனவும், 300 ஐ 100ஆல் வகுக்கும் போது 3. இப்போது 3 தர 5, ஆகவே 15 விடை கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு அதன் ஊடாக நட்டத்தை கணிக்க முடியும். நட்டம் சமன் 15. முதலாவது வினாவாக நாங்கள் நட்டத்தை கணித்துள்ளோம். இப்போது விற்ற விலை யாது என வினாவப்படுகின்றது. விற்ற விலை யாது? ஆகவே அதற்காக நாங்கள் கொள்விலையிலிருந்து நட்டத்தை கழிக்க வேண்டும். கொள்விலை நட்டம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக நட்டத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே கழிப்போமானால் 295 ரூபாய் விற்ற விலையாக கிடைக்கும். இதே போன்றுதான் கழிவு சதவீதத்தையும் நாங்கள் கணிக்க வேண்டும். கழிவு சதவீதம் கொடுக்கப்படும் இடத்து இதற்கும் இவ்வாறே நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். கழிவு தொகை காண்பதற்காக கழிவு சமன் பெறுமதி தர 100 இல் சதவீதம். அந்த நூறின் மேல் அந்த கழிவு சதவீதத்துக்குரிய பெறுமதியை மேல் நாங்கள் விட்டு அதனை சுருக்குவோமானால் எங்களுக்கு கழிவு தொகை கிடைக்கும். கழிவு என்பது வாங்கிய பொருள் விலையிலிருந்து கழிக்க வேண்டிய பெறுமதி. ஆகவே அதனையும் நாங்கள் இவ்வாறு செய்து பார்க்க முடியும். சரி மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் சதவீதம் சம்பந்தமான முன்னர் கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்தினோம். இப்போது நாங்கள் தரம் 10 உட்செல்வோம். தரம் 10 14 பாடப்பரப்பு 148 பக்கத்தை சற்று எடுத்துக்கொள்ளவும். அங்கு மீட்டல் பயிற்சிகள் அங்கு தரப்பட்டுள்ளன. இவை நாங்கள் முன்னர் கற்ற விடயங்கள். ஆகவே ஒவ்வொரு விடயங்களும் இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என நம்பிக்கையுடன் இப்போது நாங்கள் வரி சம்பந்தமாக பார்ப்போம். வரி என்றால் என்ன? வரி எவ்வாறு செலுத்த வேண்டும்? வரிகளின் வகைகள் என்ன என்பது பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். வரி என்பது எந்த ஒரு நாட்டினதும் அரசாங்கம் அந்நாட்டின் மீண்டு வரும் செலவுகளை அடைப்பதற்காக நாட்டு மக்களிடமிருந்து பணத்தை அறவிடும் செயல்முறையை நாங்கள் வரி எனலாம். ஆகவே இந்த வரியை நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலுத்த முடியும். நேரடியான வரிகள் எனும்போது நாங்கள் எங்களுக்குரிய சொத்துக்களுக்கு வழங்கக்கூடிய பெறுமதியாகும். இதனை நகரசபை, மாநகரசபை, பிரதேச சபை என்பன உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக எங்களுக்கு இதனை குறிப்பிட்ட சதவீதத்திற்கமைய வழங்க வேண்டும் என எங்களுக்கு அறிவித்தல் வழங்கப்படும். ஆகவே இதற்கேற்ப நாங்கள் பெறுமதிக்கு எங்களுடைய இருக்கின்ற சொத்துக்களின் பெறுமதிக்கு ஏற்ப அதனை நாங்கள் வழங்க வேண்டும். வரிகள் 2 வகையாக பார்த்தோம். முதலாவது வரி நேரடி வரி, மற்றது மறைமுகமான வரி. இதனை நேரில் வரி என நாங்கள் கூற முடியும். இந்த நேரடி வரியை இறைவரி என நாங்கள் அழைக்க முடியும். இந்த நேரடி வரியில் எவ்வகையான பொருள்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும், எவ்வகையான சொத்துக்களுக்கு வழங்க வேண்டும் என பார்த்தால், குறிப்பிட்ட மாநகரசபை, நகரசபை அல்லது பிரதேச சபை அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட அந்த எல்லையிற்குள் இருக்கின்ற வீடு, காணி, கடை தொகுதிகள், இவற்றுக்கு நாங்கள் நேரடியாக வழங்க முடியும். மறைமுகமான வரி எனும்போது நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்துகின்றோம். அங்கு நாங்கள் அதாவது கதைக்கின்ற ஒவ்வொரு நேரங்களுக்கும் வினாடிகளுக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற பணமே மறைமுகமாக செலுத்துகின்ற வரி பணம். நாங்கள் ஒரு SMS ஐ அனுப்பும்போது எங்களுக்கு அங்கு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் அதற்காக அறவிடப்படுகின்றது. ஆகவே இதுவும் நாங்கள் அந்த மறைமுகமான வரிப்பணத்தில் அடங்கும். இவ்வாறான பல விடயங்கள் காணப்படுகின்றன. இதில் இறைவரி என்றால் என்ன, இறைவரி என்றால் என்ன எனும் பார்க்கும்போது, நகரசபை, மாநகரசபை, பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் உரிய அதிகார வரம்பினுள்ளே வரிப்பவர்களுக்கு வழங்கப்படும் வீதி வசதிகள், கலைகான் முகாமைத்துவம், இவ்வாறான பல வசதிகளை அந்த நகரத்துக்குட்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என இவ்வாறான சபைகள் ஆயத்த நிலையில் காணப்படும். ஆகவே இவற்றுக்கு தேவையான பணம் அவர்களிடம், அரசாங்கத்திடம் காணப்பட மாட்டார். ஆகவே இதனை அந்தந்த எல்லைக்குட்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்டு அப்பணத்தின் ஊடாகவே இதனை மேற்கொள்ளுகின்றனர். ஆகவே இதனையே நாங்கள் இறைவரி என்கின்றோம். இதனை நேரடியாக நாங்கள் செலுத்த முடியும். இதன் மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் 149 பக்கம் வாசித்து பாருங்கள் மாணவர்களே. இந்த இறைவரியானது நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறையேனும் வழங்கலாம், அல்லது வருடத்துக்கு வழங்க முடியாவிட்டாலும், ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க முடியாவிட்டாலும் அதனை நாங்கள் எங்களால் முடிந்த காலாண்டுக்கு 3 ஒரு முறை எங்களால் செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு வருடத்தில் 3 வைக்கும்போது 4 தவணைகளாக செலுத்த முடியும். இதனையே நாங்கள் காலாண்டு வரி என அழைக்கின்றோம். ஆகவே வரிப்பணத்தை எங்களால் முழுமையாக செலுத்த முடியாவிட்டாலும் அதனை பகுதி பகுதியாக ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு இடையில் நாங்கள் கொண்டு செலுத்தி முடிக்கலாம். ஆகவே இதனை நாங்கள் எவ்வாறு அழைக்கின்றோம்? காலாண்டு வரி. ஆகவே எங்களுக்கு முதலாவதாக ஓராண்டுக்குரிய வரியை கணித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு செலுத்த வேண்டும் என நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே நாங்கள் அதனை 4 வகுத்து அதனை வழங்க முடியும், காலாண்டு வரிப்பணமாக வழங்க முடியும். உதாரணத்துக்கு செல்வோம். ஆகவே நான் புதியதொரு உதாரணத்தை செல்வதன் ஊடாக உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் உதாரணம் 1 பாருங்கள், 149 பக்கம். அதனை நன்கு வாசித்து பாருங்கள். ஒரு நகர சபை அதன் அதிகார வரம்பினுள்ளே இருக்கும் ஆண்டு பெருமானம் குறிப்பிட்ட அதன் பெருமதி 36,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்கு அந்த நகரசபை 4% ஆண்டு வரியை செலுத்த வேண்டும், அறவிட வேண்டும் என கூறுகின்றது. அப்படியானால் நாங்கள் ஓராண்டுக்கு எவ்வளவு வரி பணம் செலுத்த வேண்டும்? இதுதான் அங்கு வினாவப்பட்டுள்ள வினா. எனவே இதனை நாங்கள் செய்வதற்காக எவ்வாறு, அதாவது ஆண்டு வரிப்பணத்துக்குரிய சூத்திரத்தை நாங்கள் நன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வகையான பெருமதி, அதாவது எவ்வகைய சதவீதங்கள் தரப்பட்டிருக்கின்றன? இதற்கு முன்னர் நாங்கள் கற்றோம், சதவீதம் கொடுக்கப்படும் போது அதன் பெருமதியை நாங்கள் எவ்வாறு கணிப்பது. இங்கு அந்த வீட்டுக்குரிய பெருமதிக்கு நாங்கள் சதவீதத்தை கணிக்க வேண்டி உள்ளது. ஆகவே வீட்டின் பெருமதி எவ்வளவு? ₹36,000. உங்களுடைய புத்தகத்தில் 150 பக்கம் பாருங்கள். இறைவரி சமன் அந்த சூத்திரத்தில் பிரதிதி செய்யப்பட்டுள்ள பெருமானங்கள் காணப்படுகின்றன. பெருமதி 36,000 தர 4%. இதனை நாங்கள் தீர்க்கும் சுருக்கும் போது, அதாவது 100 100 வகுத்தால் 1, அதாவது 100 2 காணப்படுகின்றன. அந்த 2 நீக்கும் போது தொகுதி எண்ணில் எவையினும் 2 ஒரு இலக்கத்திலிருந்து நீக்க வேண்டும். ஆகவே ₹36,000 2 நீக்கினால் ₹360 கிடைக்கும். ஆகவே அந்த 360 4 பெருக்கும் போது எங்களுக்கு 1440 கிடைக்கும். ஆகவே ஆண்டு வரிப்பணமாக ₹1440. இதில் மற்றொரு வினாவப்படலாம். ஆண்டு வரியை கணித்துள்ளோம், இப்போது இதன் ஊடாக காலாண்டு வரிப்பணம் எவ்வளவு என வினாவப்படலாம். ஆகவே அதற்காக நாங்கள் காலாண்டு எனும்போது ஒரு வருடத்தில் காலாண்டை கணிக்கும் போது 3 ஒரு முறை செலுத்த வேண்டும் என நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த பெருமதியை 4 வகுக்க வேண்டும். ஆண்டு வரிப்பணத்தை 4 வகுப்போமானால் எங்களுக்கு ₹360 கிடைக்கும். ஆகவே காலாண்டு வரிப்பணமும் கணிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இதன் ஊடாக, இந்த ஒரு உதாரணத்தின் ஊடாக நாங்கள் வருட வரிப்பணம், இறை வரிப்பணம் அல்லது ஆண்டு வரிப்பணம் எவ்வாறு கணிப்பது, அதன் ஊடாக காலாண்டு வரியை எவ்வாறு காண்பது பற்றி நாங்கள் இதிலிருந்து தெளிவாக விளங்கியிருக்க கூடும். சரி மாணவர்களே, மேலும் ஒரு உதாரணத்துக்கு செல்வோம். உமது பயிற்சி புத்தகத்தின் பயிற்சி 14.1 155 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வினாவை வாசித்து பாருங்கள் மாணவர்களே. ஆண்டு பெருமானம் ₹15,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்கு உரிய உள்ளூராட்சி மன்றம் 5% இறைவரியை அறவிடுகின்றது எனின் ஓராண்டிற்காக செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க, எவ்வாறு கணிப்பது? அதாவது இதற்காக ஆண்டு வரிப்பணம் நாங்கள் கணிப்பதற்குரிய சூத்திரமாக ஆண்டு வரிப்பணம் சமன் பெருமதி தர 100 குறிப்பிடப்பட்டுள்ள சதவீதம், 100 என்ற பெருமான பகுதியினாக கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதாவது சதவீதத்தை நாங்கள் பின்னமாக எழுதுவதற்காக. ஆகவே 100 குறிப்பிடப்பட்ட அந்த சதவீதம் மேலே தொகுதி எண்ணாக எழுதப்பட வேண்டும். ஆகவே பெருமதி எனும்போது ₹15,000 எழுதப்பட வேண்டும். அத்தோடு அதன் பின்னம் நூறில் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சதவீதம் 5. இதனை நாங்கள் தீர்க்கும் போது பகுதி எண் 100 100 வகுப்போமானால் 1 கிடைக்கின்றது. ஆகவே 100 2 பூஜ்ஜியங்கள் என்றபடியால் அந்த 100 உள்ள 2 பூஜ்ஜியங்களை நீக்கி தொகுதி எண்ணில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த 15,000 ரூபாயிலிருந்து 2 பூஜ்ஜியங்களை நீக்குங்கள். அதாவது நீக்குவதற்கு காரணம் நாங்கள் 100 பிரிக்கின்றோம் என்றபடியால். ஆகவே மீதமாக உள்ள பெருமானம் தொகுதி எண்ணில் 150 ரூபாய் 150 தர 5. இவை இரண்டையும் பெருக்கும் போது எங்களுக்கு ரூபாய் 750 கிடைக்கும். இதுவே ஆண்டு வரிப்பணம் ஆகும். ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய ஆண்டு வரிப்பணம். இதே போன்று இரண்டாவது வினாவையும் செய்து பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு தெளிவாக புரியும். இதனை தொடர்ந்து மூன்றாவது வினாவுக்கு செல்வோம். மூன்றாவது வினாவில் வினாவப்பட்டுள்ளது, அதாவது ஒரு நகர சபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஆண்டு பெருமானம் ரூபாய் 18,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டிற்காக ஒரு காலாண்டு செலுத்தும் வேண்டிய வரி இறைவரி ரூபாய் 270 ரூபாய் எனி நகரசபை அளவிடப்படும் இறை வரி சதவீதத்தை கணிக்க. இப்போது நாங்கள் வரி சதவீதத்தை கணிக்க வேண்டியுள்ளது. இதற்கு முன்னர் நாங்கள் லாப சதவீதம், நட்ட சதவீதம், கழிவு சதவீதம் என்பன பற்றி மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருந்தோம். இதனையே நாங்கள் இங்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது. இதே போன்று அதாவது வரி சதவீதம் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இதற்காக நாங்கள் வரிப்பணத்தை காண வேண்டும். வருடத்திற்கு செலுத்தக்கூடிய வரிப்பணம் நாங்கள் காண வேண்டும். ஆனால் இங்கு தரப்பட்டிருப்பதோ காலாண்டுக்குரிய வரிப்பணம். ஒரு வீட்டுக்காக ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் தான் அங்கு 270 ரூபாய். ஆகவே இதை மாத்திரம் வைத்துக் கொண்டு எங்களுக்கு வினாவுக்கு விடையளிக்க முடியாது. ஆகவே இந்த ரூபாய் 270 என்ற அந்த காலாண்டு வரியை ஓராண்டு வரியாக மாற்ற வேண்டும். ஓராண்டு வரி பணம் தரப்படும் போது நாங்கள் அதனை 4 பிரிக்கின்றோம். இங்கு காலாண்டு வரி பணம் கொடுக்கப்பட்டு இதனை ஓராண்டுக்கு மாற்றுவதற்காக நாங்கள் அந்த பெருமானத்தை 4 பெருக்க வேண்டும். ஆகவே ரூபாய் 270 4 பெருக்குவோமானால் ரூபாய் 1,080 கிடைக்கின்றது. இதனையே நாங்கள் முதலாவது அந்த வினாவில் செய்ய வேண்டும். ஓராண்டுக்குரிய வரிப்பணத்தை கண்டு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் அந்த வரி சதவீதத்துக்கு செல்லலாம். ஆகவே வரி சதவீதம் காண்பதற்காக வரி சதவீதம் சமன் பெறுமதி, குறிப்பிட்ட பெறுமதிக்கு நாங்கள் வருடம் எவ்வளவு வரிப்பணமாக செலுத்த வேண்டும் என்ற பின்னத்தை முதலாவது நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். ஆகவே ரூபாய் 18,000 தான் நாங்கள் ரூபாய் 1,080 செலுத்த வேண்டும். இதுவே அந்த ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய வரியின் பின்னம், வரியின் செலுத்த வேண்டிய வரிப்பணத்தின் பின்னம். ஆகவே சதவீதமாக மாற்றுவதற்காக நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தேன், எந்த சதவீதம் கேட்கப்படுகின்றதோ அதன் பின்னம் முதலாவதாக இருக்க வேண்டும். அந்த பின்னம் எழுதும் போது நாங்கள் 1,080 ரூபாய் காணப்படுகின்றது. ஆகவே இதனை அந்த 1,080 ரூபாய் என்பது என்ன, நாங்கள் அந்த பெறுமதிக்கு செலுத்தக்கூடிய பணம். அங்கு எவ்வாறு பெறுமதி இருக்கின்றது, எவ்வளவு ரூபாய் 18,000. ஆகவே 18,000 தான் 1,080 ரூபாய். அப்படியானால் தர 100 சதவீதம் என்பது என்ன, 100. ஆகவே தர 100. இவ்வாறு நாங்கள் எழுதிக் கொள்வோமானால் எங்களுக்கு விடையளிப்பது இலகுவானதாகும். இவ்வாறு எழுதிய பின் 18,000 நாங்கள் 100 வகுக்கலாம். அதற்காக 2 பூஜ்ஜியங்களை நீக்குவோமானால் தொகுதி எண்ணில் 100 காணப்படுகின்றது. அதிலிருந்தும் 2 பூஜ்ஜியங்களை நீக்க முடியும். ஆகவே 100 ஐ 100 வகுக்கும் போது 1 கிடைக்கின்றது. 18,100 வகுக்கும் போது 180 கிடைக்கின்றது. ஆகவே மீதமாக இருக்கின்றது பகுதி எண்ணில் 180, தொகுதி எண்ணில் 1,080. ஆகவே இதிலிருந்து நாங்கள் மேலும் பிரிக்க முடியும். வெற்றி என்பதை 10 வகுப்போம். ஆகவே வகுக்கும் போது 1 நீக்கப்படும். அதே சந்தர்ப்பத்தில் தொகுதி எண்ணிலும் 1 நீக்கப்படும். ஆகவே மீதமாக உள்ளது 18 ரூபா 18 108. இப்போது 18 நாங்கள் 108 18 வகுக்க வேண்டும். வகுப்போமானால் எங்களுக்கு கிடைக்கும் விடை 6%. ஆகவே அந்த வினாவுக்கு வினாவப்பட்டுள்ள வினாவுக்குரிய விடையானது வரி சதவீதம் 6% ஆகும். உமது பயிற்சி புத்தகத்தில் உள்ள 4 வினாவை வாசித்து பாருங்கள். 8% இறைவரியே அறைவிடும் மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கும் ஒரு சிற்றுண்டிச்சாலையிலிருந்து ஒரு காலாண்டுக்கு அறைவிடப்படும் இறைவரி ரூபாய் 1200. எனி சிற்றுண்டி சாலையின் ஆண்டு பெருமானம் யாது? ஆகவே இங்கு வரி சதவீதம் தரப்பட்டுள்ளது. அதே சந்தர்ப்பத்தில் காலாண்டு வரிப்பணம் மாத்திரமே அங்கு தரப்பட்டுள்ளது. எனவே அந்த காலாண்டுக்குரிய வரிப்பணத்தை நாங்கள் ஓராண்டு வரிப்பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது இது கட்டாயம். குறிப்பிடப்பட்டுள்ள பெருமாதியானது காலாண்டு வரிப்பணமாக தரப்பட்டுள்ளதா அல்லது ஓராண்டு வரிப்பணமாக தரப்பட்டுள்ளதா என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து இப்போது நாங்கள் வினாவுக்கு செல்வோம். எவ்வாறு விடையளிப்பது பற்றி, இதற்காக நாங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள காலாண்டு வரியை ஓராண்டு வரிப்பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காக 1200 ரூபாவை 4 பெருக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பெருக்கும் போது ஓராண்டுக்குரிய வரிப்பணம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஓராண்டுக்குரிய வரிப்பணம் 4800. இப்போது நாங்கள் அந்த ஆண்டு வரிப்பணத்துக்குரிய சூத்திரத்தை எழுதிக் கொள்வோம். சூத்திரம் ஞாபகம் இருக்கின்றதா? அதாவது ஆண்டு வரிப்பணம் சமன் பெருமதி தர 100%. ஆண்டு வரிப்பணம் சமன் பெருமதி தர 100% ஆகும். ஆகவே இப்போது நாங்கள் அந்தந்த இடத்துக்குரிய பெருமானங்களை பிரதியீடு செய்வோம். இப்போது எங்களுக்கு ஆண்டு வரிப்பணம் தெரியும். ஆண்டு வரிப்பணம் ரூபாய் 4800. அதனை அதற்கு கீழே எழுதி கொள்ள வேண்டும். சமன் பெருமதி எங்களுக்கு தரப்படவில்லை, அதுவே வினாவாக கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தெரியாத பெருமதிக்காக நாங்கள் ஒரு கணியத்தை எழுதி கொள்ள முடியும். ஆகவே அதற்காக நாங்கள் எக்ஸ் அல்லது ஏதேனும் ஒரு கணியத்தை பிரதீடு செய்து கொள்ள முடியும். ஆகவே நான் இங்கு எக்ஸை பிரதீடு செய்துள்ளேன். ஆகவே எக்ஸ் தர 100 குறிப்பிடப்பட்டுள்ள சதவீதம் 8. ஆகவே 100 என சதவீதத்தை பின்னமாக எழுதி கொள்ள வேண்டும். 100 8. இப்போது நாங்கள் சுருக்குவதற்கு செல்வோம். இங்கு சமனுக்கு இதில் வலது பௌரமாக உள்ள 100 8 நாங்கள் 2 எளிய பின்னமாக மாற்றிக்கொள்வோம். ஆகவே 8 4 வகுக்கும் போது 2 கிடைக்கும். அதேபோல் இலக்கம் 100 4 வகுக்கும் போது 25 கிடைக்கின்றது. ஆகவே கீழ் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டியது 4800 சமன் எக்ஸ் தர 2 பெருக்கும் போது 2x கீழ் பகுதியின் 25. ஆகவே இப்போது நாங்கள் பகுதியின் 25 2x சமனுக்கு முன்பாக 4800 இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் பகுதியின் 25 சமனுக்கு வலது புறமாக இருக்கின்றது, அதனை நாங்கள் இடதுபுறம் கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அவ்வாறு கொண்டு செல்லும் போது அதன் சேகையானது எதிராக மாறும். அங்கு பிரிக்கப்படுகின்ற அந்த 25 சமனுக்கு முன்னால் வரும்போது பெருக்கப்படும். ஆகவே 4800 25 பெருக்க வேண்டும். பின் 2x உங்களுக்கு மீதமாக சமனுக்கு வலது புறமாக காணப்படும். இப்போது எங்களுக்கு தேவையானது எக்ஸை கணிக்க வேண்டும். ஆகவே எக்ஸை சமனுக்கு வலது புறம் வைத்துக் கொண்டு அதற்கு முன்னர் காணப்படுகின்ற குணகமான 2 சமனுக்கு முன்னால் எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது 4800 தர 25 கீழ் 2. இப்போது நாங்கள் அதனை சுருக்கோமானால், அதாவது வகுப்போமானால் 2 அந்த விடையை எங்களுக்கு விடை பெறப்படும். ஆகவே எக்ஸமன் 60,000. ஆகவே அதன் ஆண்டு பெருமதியானது 60,000 ரூபாவாக கிடைக்கும். அடுத்ததாக வினா எண் 5 செல்வோம். வினா எண் 5 வித்தியாசமான ஒரு கோணத்தில் அந்த வினா கேட்கப்பட்டுள்ளது. 4 ஒரு தடவைக்கு இரு தடவை நன்கு வாசித்து பாருங்கள். ஆண்டு பெருமானம், குறிப்பிட்ட வீட்டின் ஆண்டு பெருமானம் ₹30,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளராகிய திரு செல்வா அந்த வீட்டை ₹3,000 வாடகைக்கு செலுத்தி விற்கிறார். பெரேராவிடம் வாடகைக்கு கொடுத்துள்ளார். வீடு அமைந்துள்ள பிரதேச சபை ஆண்டு மதிப்பீட்டில் 4% இறைவரியை அறவிடம். அதே வேளை வீட்டின் பராமரிப்புக்கு கிடைக்கும் வாடகையிலிருந்து கிடைக்கும் வாடகை பணத்திலிருந்து 15% திரு சில்வா செலவிடுகின்றார். ஆண்டின் இறுதியில் திரு சில்வாவிடம் எஞ்சிருக்கும் பணம் யாது? ஆகவே இங்கு 2 வினாக்கள் அங்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. வாடகை பணம் தரப்பட்டிருக்கிறது, வீட்டின் பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் அறவிடப்படும் வரிப்பணத்தை கண்டு கொள்வோம், கணித்துக் கொள்வோம். இதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது ஆண்டு வரிப்பணம் சமன். அந்த வினாவில் அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது அங்கு 1 வாடகை பணமாக ₹3,000 அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1 3,000 எனின் 1 நாங்கள் அந்த பணத்தை கணிக்க வேண்டும். ஆகவே 1 எனும்போது 12 காணப்படும். எனவே 1 வாடகை பணத்தை நாங்கள் 12 பெருக்கப்பட வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 1 கிடைக்கும் வாடகை பணம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 1 வாடகை பணம் சமன் 3,000 × 12. ஆகவே பெருக்கும் போது 36,000 கிடைக்கின்றது. எனவே இந்த 36,000 இந்த வீட்டு பராமரிப்பு செலவு அங்கு செய்யப்படுகின்றது, வீட்டை பராமரிக்கும் செலவு. ஆகவே பராமரிப்பதற்காக அந்த வாடகை பணத்திலிருந்து 15% செலவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த 15% 36,000 எவ்வளவு என நாங்கள் காண வேண்டும். ஆகவே இதற்காக வீட்டு பராமரிப்பு செலவு சமன் 36,000 × 100 = 15 என நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறு குறிப்பிட்ட பின் 100 2 நீக்கப்பட தொகுதியின் மேலில் மேலே 36,000 காணப்படுகின்றது. அதில் 2 நீக்குங்கள். மீதமாக ₹360 × 15 உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதனை பெருக்குவோமானால் 5,400 கிடைக்கின்றது. ஆகவே வீட்டு பராமரிப்பு செலவு 5,400. இப்போது வினாவுக்கு செல்வோம். வினாவப்பட்டுள்ள வினாவானது சில்வாவிடம் எஞ்சிருக்கின்ற பணத்தொகையாது. ஆகவே அவருக்கு வாடகை மூலம் வருடத்துக்கு கிடைக்கின்ற பணத்தொகை ₹36,000. இதிலிருந்துதான் அவர் வரிப்பணத்தையும் ஓராண்டுக்குரிய வரிப்பணத்தையும் வீட்டு பராமரிப்பையும் எடுத்து செலவு செய்கின்றார். ஆகவே நாங்கள் மீதமாக கேட்கப்படும் போது அந்த தொகையிலிருந்து இவை 2 கூட்டப்பட்டு கழிக்கப்பட வேண்டும். ஆண்டு வரிப்பணத்தையும் வீட்டு பராமரிப்பு செலவையும் கூட்டும் போது எங்களுக்கு 6,600 கிடைக்கின்றது. இப்போது நாங்கள் 36,000 இந்த 6,600 கழிக்க வேண்டும். கழிப்பதனூடாக எங்களுக்கு 29,400 மீதி பணமாக எஞ்சியுள்ள பணமாக கிடைக்கின்றது. ஆகவே எஞ்சியுள்ள பணம் சமன் 36,000 - 6,600 என எழுதி நீக்குவோமானால் எங்களுக்கு விடையாக எஞ்சியுள்ள பணத்தொகை எவ்வளவு? 29,400 கிடைக்கின்றது. ஆம் மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது விடயங்கள் சதவீதம் சம்பந்தமாக தரம் 7 - 10 பகுதியில் ஒரு தரம் பத்தில் ஒரு சில விடயங்கள் மாத்திரமே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இப்போது பார்த்த விடயங்களில் சாராம்சத்தை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்த்த விடயங்கள் சதவீதம் எவ்வாறு எழுதப்பட வேண்டும், ஒரு பின்னத்தை அல்லது தசமதானத்தை எவ்வாறு சதவீதமாக காட்ட வேண்டும், அடுத்ததாக லாப சதவீதம் எவ்வாறு கணிக்கப்பட வேண்டும், லாப சதவீதம் தரப்படும் போது எவ்வாறு லாபத்தை கணிக்கப்பட முடியும், அதே போன்று நட்டம் நட்ட சதவீதம் எவ்வாறு காண்பது, இதனைத் தொடர்ந்து கழிவு தொகை கழிவு சதவீதம் எவ்வாறு காண்பது, அத்தோடு வரிப்பணத்தில் எவ்வாறு கணிப்பிடப்படுவது, ஆண்டு வரிப்பணம் எவ்வாறு காண்பது, வரி சதவீதம் தரப்படும் போது பெறுமதிக்கு வரிப்பணத்தை எவ்வாறு கணிப்பது பற்றி பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இதென்ற தொடர்ச்சியானது இனிவரும் காலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு இதனை நாங்கள் முழுமையாக வழங்க முடியும் என்ற நம்பிக்கையில் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு உவா குருகுல கல்வி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.